முதல் ஸ்லோகம். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்புஜென்மனே சவிலாச மகாமோக கிராஹ கிராசைக கர்மணே. பஞ்சதசி என்கின்ற இந்த நூலில் 15 அத்தியாயங்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். இதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்தானது அதே அத்தியாயத்தில் நிறைவு பெறுகின்றது. ஆகவே ஒரு அத்தியாயம் அடுத்த அத்தியாயம் என்ற தொடர்ச்சி இல்லை, ஒவ்வொரு அத்தியாயமும் அதற்குள்ளேயே நிறைவு பெறுகின்றது. இதில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த முதல் அத்தியாயம் வேதாந்தத்தின் சாரமாக அமைந்துள்ளது. மற்ற அத்தியாயங்களிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விளக்கப்படுகின்றது. நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், பிரகரண கிரந்தம் பல விதங்களில் அமைந்திருக்கும். ஒரு விதமான பிரகரண கிரந்தம் உபனிஷத்துக்களில் கூறப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களையும் முறைப்படுத்தி கூறும், தத்துவபோதம், வேதாந்த சாரம் முதலியவைகள். ஆரம்பத்திலிருந்து ஞான நிஷ்டை, ஞான பலம் வரை படிப்படியாக கூறுவது ஒரு விதமான பிரகரண கிரந்தம். வேறு விதமான கிரந்தங்களில் வேதாந்தத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு கருத்தை எடுத்து விளக்கமாக பேசப்படும். இதில் இந்த முதல் அத்தியாயம் தத்துவ விவேக பிரகரணம் என்பது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேதாந்த கருத்துக்களை முறையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், பிறகு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஞான பலன் என்று முறையாக வர இருக்கின்றது. அதற்கு பிறகு வருகின்ற அத்தியாயங்களில்தான் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு கருத்து எடுத்து விளக்கப்பட இருக்கின்றது. இதில் முதல் ஸ்லோகத்திற்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். இந்த முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், பிரார்த்தனையுடன் துவங்குகின்றார். இதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஏன் பிரார்த்தனையுடன் இந்த நூலை துவங்க வேண்டும். மூன்று காரணம் பார்த்தோம். ஒன்று, ஆசிரியர் இதை எழுத ஆரம்பிக்கின்றார், எந்த விதமான தடையும் இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை. இரண்டாவது, இதை அவர் நன்கு பூர்த்தி செய்து விடுவார், இந்த நூல் யாருக்குமே தெரியவில்லை என்றால் என்ன பலன். இரண்டாவது பிரயோஜனம், பிரசித்தி அடைய வேண்டும், இது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு. இனி மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்டோம், பிரார்த்தனையை மனதிற்குள் செய்யலாமே, எதற்கு எழுத வேண்டும் என்று. அதற்கான பதில், வருகின்ற சிஷ்ய பரம்பரைக்கு பிரார்த்தனையுடன் தான் துவங்க வேண்டும் என்று காட்டுவதற்காக அதையும் ஸ்லோகத்தில் இவர் செய்துள்ளார். இந்த முகவுரையுடன் இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்ல வேண்டும். இதில் குரு நமஸ்காரத்தை செய்கின்றார். முதல் வரிக்கு சென்றால், நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜென்மனே. முதல் வரி, இரண்டாவது வரி, இரண்டும் இரண்டு சொற்கள் தான். இதிலேயே அவருடைய சமஸ்கிருத புலமையையும் ஆசிரியர் காட்டுகின்றார். இங்கு குருவினுடைய பாதத்துக்கு நமஸ்காரத்தை செய்கின்றார். நமக முதல் சொல் நமஸ்காரம். யாருக்கு? ஸ்ரீ சங்கரானந்த. சங்கரானந்தக என்பவர் அவருடைய குரு. ஆகவே அவருடைய பெயரை இங்கு குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ என்பது இங்கு அடைமொழியாக இருக்கின்றது. ஸ்ரீ சங்கரானந்த. ஸ்ரீ சங்கரக என்பதற்கு பொருள் இங்கு ஸ்ரீ என்றால் பிரம்ம வித்யா. ஸ்ரீயா சம் கரோதி இது ஸ்ரீ சங்கரக. ஸ்ரீயா சம் கரோதி என்றால் பிரம்ம வித்யை கொடுப்பதின் மூலமாக, சம் என்றால் மங்களம், மங்களத்தை கொடுப்பவர். சங்கரக என்றால் சம் என்றால் மங்களம். சம் கரோதி இது சங்கரக, மங்களத்தை கொடுப்பவர் அல்லது நன்மையை கொடுப்பவர் அல்லது ஸ்ரேயஸை கொடுப்பவர். கரோதினா இந்த இடத்துல கொடுப்பவர், செய்பவர். ஸ்ரீ சங்கரக என்றால் பிரம்ம வித்யை கொடுப்பதன் மூலமாக ஸ்ரேயஸ் அல்லது நன்மையை கொடுப்பவர். பிறகு அவர் எப்படி இருக்கின்றார்? இங்கு நன்மை என்பது ஆனந்தம். எல்லோருமே நாடுவது என்ன என்றால் ஆனந்தம்தான், சுகம்தான். இல்லை, நான் எதையெதையோ பொருளை நாடுகிறேன் என்று சொன்னாலும் அனைத்து பொருள்களிலிருந்தும் நாம் நாடுவது திருப்திகி அல்லது ஆனந்தம். யார் ஆனந்தத்தை கொடுக்க முடியும் என்றால் யார் ஆனந்தமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இப்போ சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், சேவை செய்யுங்கள், சுயநலமாக வேதாந்தம் படிக்காதீர்கள் எல்லாம் சில பேர் சொல்வார்கள். நம்ம யாராவது வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு படிக்க பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? சுயநலமாக நீங்களாக வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறதுல பயனில்லை, சமுதாயத்திற்குள் சென்று நன்மை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். உண்மை என்னவென்றால் நமக்கு நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். இப்போ ஒருவரை துன்புறுத்துகிறோம் என்றால் முதலில் நம்மை நாம் துன்புறுத்தி விட்டோம், அதனுடைய விளைவுதான் மற்றவர்களை துன்புறுத்துவோம். இவ்விதம் நமக்கு எதை செய்கிறோமோ அதை சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு செய்கின்றோம். இப்போ ஆனந்தத்தை கொடுப்பவர் தான் எப்படி இருந்தாக வேண்டும்? ஆனந்தமாக இருந்தாக வேண்டும். ஆகவே சங்கர ஆனந்தக, சங்கரராகவும் ஆனந்தமாகவும் இருப்பவர். பிரம்ம வித்தியை கொடுப்பதன் மூலமாக நன்மை செய்து கொண்டு அவரும் ஆனந்தமாக இருப்பவர் என்பது பொருள். இப்போ ஸ்ரீ சங்கரானந்தக என்றால் ஸ்ரீ என்றால் பிரம்ம வித்யா, சங்கரக என்றால் பிரம்ம வித்யை மூலமாக மங்களத்தை கொடுத்து கொண்டு அவர் பிரம்ம வித்யை மூலமாக மங்களத்தை கொடுக்கின்றார். ஆனால் அவர் துக்கியாக இருக்கலாமே என்றால் ஆனந்தக, பிரம்மனிஷ்டன் அர்த்தம். ஸ்ரோத்ரியனா இருக்கிறதுனால எடுத்து கொடுக்கிறார், பிரம்மனிஷ்டனா இருக்கிறதுனால எதை வழங்குகிறாரோ அதை தன்னிடம் இரு வைத்து கொண்டு வழங்குகின்றார். ஸ்ரீ சங்கரானந்த. அவர் யார் என்றால் குருஹு, சங்கரானந்த குருஹு. பிரம்ம வித்யை கொடுத்து கொண்டிருந்து தானே ஆனந்தமாக இருக்கின்ற குரு, அப்படிப்பட்ட ஆசிரியர். அவருக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்றாலும் கூட அது ஒரு அகங்காரமாகி விடுமா? அதனால் என்னன்னா அவருடைய பாதத்தை வணங்குகின்றேன். பாத அம்பு ஜென்மனே. அம்பு என்றால் தண்ணீர், ஜென்ம என்றால் பிறத்தல். அம்புனி ஜென்ம, அன்புனி ஜாயதே, தண்ணீரில் பிறப்பது. தண்ணீரில் பிறப்பது எது என்றால் எதை வேணாலும் சொல்லலாம், மீனிங் கூட சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல தாமரை. அம்பு ஜென்ம என்றால் தாமரை. அம்புஜா அதேதான் இங்கு அன்பு ஜென்ம என்று சொல்லப்படுகிறது, தாமரை. இப்போ பாத அம்பு ஜென்மனே என்ற இடத்தில் குருவினுடைய பாதத்தை தாமரைக்கு உதாகரணமாக ஆசிரியர் கூறுகின்றார். அப்ப முதல் வரியில நமக்கு என்ன கிடைக்கின்றது என்றால், ஸ்ரீ சங்கரானந்த குருவின் பாத தாமரைக்கு என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய நமஸ்காரம், என்னுடையங்கிறத இங்க நம்ம சேர்த்திக் கொள்கின்றோம். முதல் வரியினுடைய டிரான்ஸ்லேஷன், ஸ்ரீ சங்கரானந்த குருவின் பாத தாமரைக்கு என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் அல்லது உரித்தாகுக. இது வந்து முதல் வரியில குருவினுடைய பாதத்தை நமஸ்காரம் செய்கின்றார். இனி இரண்டாவது வரியில் இருக்கின்ற சொல் மீண்டும் குருவை நமஸ்காரம் செய்கின்றார். இவருடைய குருவானவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். யாரையாவது நம்ம பார்த்தோம்னா முதல் கேட்கிற கேள்வி என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப ஏதாவது சொல்லுவார், நான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டில் இருக்கேன்னு ஏதாவது சொல்லுவார்கள். அப்படி குரு என்ன செய்து கொண்டிருக்கின்றாராம், அதை இங்கு கூறி இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற குருவுக்கு நமஸ்காரம். அதுவும் இந்த இடத்துல பணிவினுடைய உச்சகட்டத்தில் போறார். இத குரு செயலையா, அவருடைய பாதமே இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றது. என்ன காரியத்தை குரு செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், இதனுடைய பொருளை பார்த்துட்டு பிறகு எப்படி இவர் இங்கு குறிப்பிடுகிறார் என்று பார்க்கலாம். அறியாமையையும் அறியாமையினுடைய விளைவான துயரத்தையும் நீக்குகின்ற காரியத்தை செய்து கொண்டிருப்பவர், அதுதான் இதனுடைய சாரம். அறியாமையையும் அறியாமையினுடைய விளைவாக வந்துள்ள துயரம் சம்சாரத்தையும் நீக்குகின்ற ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற குருவை நமஸ்காரம் செய்கின்றேன். அறியாமை அறியாமையினுடைய விளைவு இந்த இரண்டையும் நீக்குபவர் யார், இந்த இரண்டையும் நீக்குகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற குருவை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதை எப்படி சொல்கிறார் என்றால், இனி இரண்டாவது வரிக்கு செல்லலாம். சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மணி. விலாசம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கின்றது. விளையாட்டுக்களம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, இருப்பிடம் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அந்த காலத்தில எல்லாம் ஹோட்டலுக்கு விலாசம்னு பேர் வைப்பார்கள். அப்படி அந்த இருப்பிடம், சாப்பிடுவதற்கான இருப்பிடம், இப்படி எல்லாம் பல அர்த்தம். இனி ஒரு பொருள் காரியம், ப்ராடக்ட், உருவாக்கப்பட்டது, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கின்றது. விலாசக என்றால் காரியம், இந்த இடத்துல காரியம் என்று பொருள். எஃபெக்ட், ப்ராடக்ட், உருவாக்கப்பட்டது, தோன்றிய உள்ளது, காரணத்திலிருந்து எது தோன்றியதோ அந்த காரியத்தை விலாசம் என்று சொல்லப்படுகிறது. சவிலாச என்றால் விலாசத்துடன் கூடியது. விலாசம்னா இந்த இடத்துல அட்ரஸ் அர்த்தம் அல்ல, சவிலாசம் என்றால் காரியத்துடன் கூடிய. என்ன மகாமோக அடுத்த சொல், இப்ப சவிலாச என்றால் காரியத்துடன் கூடிய, மகாமோக இந்த இடத்துல மகாமோகம் என்பதற்கு மகா அஞ்ஞானம் என்று பொருள். பெரிய அடர்ந்த அறியாமை, மகாமோக இஸ் ஈக்வல் டு மகா அஞ்ஞானம், அறியாமை. பொதுவா மோக என்பதை அறியாமையினுடைய விளைவாகத்தான் சொல்வது வழக்கம். ஆனா இந்த இடத்தில் மோக என்ற சொல் அறியாமையையே குறிக்கின்றது, அஞ்ஞானத்தை குறிக்கின்றது. இந்த அஞ்ஞானம் வந்து அவ்வளவு சுலபமாக உடைக்க முடியாது. ஒரு அறியாமையை நீக்கிறது ரொம்ப கடினம். அதனாலதான் மகாமோக அடர்ந்த ரொம்ப திக்கானது என்னன்னா அறியாமை, மகாமோக. சவிலாச மகாமோக என்றால் காரியத்துடன் கூடிய அஞ்ஞானம். காரியத்துடன் கூடிய அஞ்ஞானம் என்பது இங்கு எதை சொல்லப்படுகிறது என்று பிறகு விளக்கம் பார்ப்போம். முதலில் இதனுடைய பொருளை பார்த்து விட்டு வரலாம். அடுத்த சொல் கிராக. கிராக என்றால் இங்கு நீரில் வாழ்கின்ற முதலையை குறிக்கின்றது. இவர் வந்து ஒப்பிடுகின்றார், இந்த அஞ்ஞானம் என்பது முதலைக்கு உதாரணமாக ஒப்பிடுகின்றார். சவிலாச மகாமோக ஏவ கிராக, விலாசத்துடன் காரியத்துடன் கூடிய அறியாமை என்கின்ற முதலை. அந்த முதலையை என்ன பண்றாராம், பொதுவா முதலை வந்து இருக்கிறது எல்லாம் முழுங்கும், அது பக்கத்துல எது இருக்கோ அதை விழுங்கிறது தான் முதலையினுடைய வேலை. இந்த குரு என்ன பண்றாராம், இந்த முதலையே விழுங்குறாராம், முதலையே விழுங்குபவர். இப்ப வந்து ஒருவர் சொன்னார், நான் யார் தெரியுமா, ஊரையே முழுங்குவேன் அப்படின்னார். இவர் சொன்னார், நான் ஒன்ன முழுங்குவேன் அப்படின்னார். அப்படி முதலை வந்து அனைத்தையும் விழுங்குவது, அதான் கிராகக. கிருண்ணாதி இது கிராகக, எதெல்லாம் கிடைக்குதோ அதை விழுங்குகின்ற முதலை, அது எது, அஞ்ஞானத்திற்கு உதாரணம். அதைய குரு என்ன செய்கிறாராம், அடுத்த சொல் கிராச. கிராசக என்றால் விழுங்குதல், முதலையை விழுங்குபவர். அறியாமை என்கின்ற முதலையை விழுங்குகின்ற, கிராசக என்றால் கிரசனம் விழுங்குதல், கிராச என்றால் விழுங்குதல், கிராககன முதலை, முதலையை விழுங்குகின்றார். ஏக கர்மணி, இந்த ஒரே வேலையை செய்து கொண்டு இருப்பவர். ஏகம்னா ஒன்று, கர்மனே என்றால் கர்ம என்றால் செயல், இந்த ஒரு செயலை செய்து கொண்டு இருப்பவர். இப்போ இதை முழுமையாக பார்த்தால் நமக்கு கிடைக்கின்ற பொருள், காரியத்துடன் கூடிய பெரிய அஞ்ஞானமாகிய முதலையை, காரியத்துடன் கூடிய பெரிய அஞ்ஞானமாகிய முதலையை விழுங்கும் ஒரே செயலை உடைய, விழுங்கும் ஒரே செயலை உடைய குரு. காரியத்துடன் கூடிய அறியாமை என்கின்ற முதலையை விழுங்குகின்ற ஒரே கர்மத்தை செய்து கொண்டு இருப்பவர். இப்ப குருவுக்கு என்ன வேலைனா, முதலைய விழுங்கிட்டு இருக்கிறதா வேலை. என்ன முதலைனா, அறியாமை என்கின்ற முதலை, அதை விழுங்கிக் கொண்டு இருப்பவர். இப்ப இதுல வந்து ஏக கர்ம என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏக என்றால் ஒன்று என்று பொருள். இந்த ஏகங்கிற சொல்லுக்கு அநேக அர்த்தம் இருக்கு. அநேகம்னு என்ன, பல அர்த்தங்கள் இருக்கின்றது. ஏகங்கிறதுக்கு ஒன்பது அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் வந்து முக்கியம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏகங்கிறதுக்கு முக்கியம்னு ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல குரு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், முக்கியமா இந்த காரியத்தை தான் செய்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அறியாமையை நீக்கிறதை தவிர வேற ஒன்றுமே செய்ய மாட்டாரா என்றால் அப்படி பொருள் அல்ல. சிஷ்யனுடைய பாவத்தை நீக்கலாம், அல்லது சிஷ்யனுக்கு வந்து சித்த சுத்தியை கொடுத்துட்டு இருக்கலாம், சிஷ்யர்களுக்கு தகுந்த மாதிரி இவர் காரியத்தை பண்ணலாம். இவருடைய முக்கிய கர்மம் என்ன, ஏகம்னா முக்கியம் கர்ம என்னவென்றால் அறியாமையை நீக்குதல். அறியாமையை நீக்குதல்னா எப்படினா, அறிவை கொடுத்து உபதேசம் செய்து. இப்ப என்ன சொல்கின்றார், என்னுடைய குரு வந்து ஒரே ஒரு காரியத்துல தான் ஈடுபட்டு இருக்கார், என்னவென்றால் உண்மையை உபதேசம் செய்தல். உண்மையை உபதேசம் செய்து அறியாமையை நீக்குகின்ற குரு. இப்ப இந்த இடத்திலையும் சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே என்பது குருவுக்கு நேரடியாக செல்லவில்லை, மீண்டும் அவருடைய பாதத்துக்கு தான் செல்கிறது. ஏன்னா முதல் வரியில பாதத்தை தான் நமஸ்காரம் பண்ணியிருக்கார், அதற்குத்தான் இது அடைமொழியாக இருக்கின்றது. ஆகவே குருவினுடைய பாதமே என்ன செய்கிறதாம், இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கின்றதாம். இனி இதற்குள் சென்று சில விளக்கங்களை பார்க்கலாம். மகாமோகம் என்ற சொல்லுக்கு நாம் அறியாமை என்று பொருள் பார்த்தோம். எதை பற்றிய அறியாமை என்றால், தத்துவத்தை பற்றிய, உண்மையை பற்றிய, அல்லது ஆத்ம அஞ்ஞானம் அல்லது பிரம்ம அஞ்ஞானம். பிரம்மத்தை பற்றிய அறியாமை. வெறும் அறியாமை மட்டும் இருந்தால் அதனால நமக்கு துயரம் கிடையாது. வெறும் அறியாமை மட்டும் இருக்கிறதுனால நாம் துயரப்படுவதில்லை என்பதற்கு என்ன அத்தாட்சி என்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு என்ன இருக்கு, ஒன்றுமே தெரியவில்லை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விழிச்சதுக்கு அப்புறம்தான் எத்தனையோ அறிவு வருது. ஒவ்வொரு அறிவு நமக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஏன் போக விரும்புகிறோம், எதையும் தெரிஞ்சிக்க வேண்டாம், எந்த விதமான அறிவும் வேண்டாம் என்றுதான் அறியாமையை நோக்கி ரொம்ப மகிழ்ச்சியா போறோம். இப்போ அறியாமைக்குள்ள செல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா போறோம். காரணம் என்னன்னா, வெறும் அஞ்ஞானம் நமக்கு சம்சாரத்தை கொடுக்காது. அப்படி என்றால் இந்த அஞ்ஞானத்தை எதற்கு நீக்கணும்? அஞ்ஞானம் நமக்கு துயரத்தை கொடுக்காது என்றால் அறியாமை நீக்கிறதுக்கு ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்றால், அதான் முதல் வரியில போட்டிருக்கார், சவிலாச மகாமோகங்கிறார். இந்த அறியாமை தன்னளவில் அறியாமை மட்டும் துயரத்தை கொடுக்காது, ஆனால் துயரத்துக்கு காரணமாக இந்த அஞ்ஞானம் இருக்கின்றது. துயரத்தை கொண்டுள்ள அஞ்ஞானம் என்று பொருள். துயரத்தை சம்சாரத்தை பீஜமாக கொண்டுள்ள அஞ்ஞானம். இப்ப சவிலாசக அசௌ மகாமோக. சவிலாசம் என்றால் இந்த இடத்துல துயரம், சம்சாரம், அஞ்ஞானத்தினுடைய விளைவு விக்ஷேபம், சம்சாரம். அதற்கு என்ன உதாரணம்? நம்ம வேதாந்தத்துக்கு வந்தால் எதை விட முடியாது, கயிறு பாம்பு தான். கயிற்றை பற்றிய வெறும் அஞ்ஞானம் இருந்துட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் சில சமயம் இந்த அஞ்ஞானம் என்ன செய்கின்றது, அதன் மேலே சர்ப்பக பாம்புங்கிற ஒரு விக்ஷேபத்தை கொடுக்கின்றது. அப்ப இந்த கயிற்றில் இருக்கிற அஞ்ஞானத்தை நம்ம என்ன சொல்லலாம், சவிலாச சர்ப்ப அஞ்ஞானம்னு சொல்லலாம், சர்ப்பத்துடன் கூடியுடைய அஞ்ஞானம். அதனாலதான் என்ன ஆகின்றது, அது துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சவிலாசம் என்பது விக்ஷேபம், மகாமோக என்பது ஆவரணம். இந்த ஆவரணமும் விக்ஷேபமும் சேர்ந்து இருக்கின்றது. ஆவரணம்னா மூடி மறைத்தல். இந்த மறைத்தல் வந்து விக்ஷேபத்தை கொண்டுள்ள மறைத்தல். துயரத்தை உற்பத்தி செய்ய காரணமாக இருக்கின்ற அஞ்ஞானம். இதே கருத்தை தான் பகவான் கீதையில சொல்லும் பொழுது, சம்ஸ்பர்ஷஜா போகாகா துக்க யோனய அப்படின்னு சொன்னார். இந்த போகமெல்லாம் துக்கம்னு யாரும் சொல்லவில்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது துக்கம்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம், யாரு சொன்னா துக்கம்னு சொல்லி. அதனாலதான் பகவான் போகத்தை துக்கம்னு சொல்லல, துக்க யோனி துக்கத்திற்கு காரணம் என்று சொன்னார். காரணம் என்ன, அது துக்கத்தை உருவாக்க காரணமாக இருப்பது. அதுபோல அஞ்ஞானம் துக்கம் அல்ல, துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் இங்க என்ன சொன்னார், துக்கத்துடன் கூடிய அஞ்ஞானம் என்று சொன்னார். இப்ப சவிலாசம்ங்கிறது விக்ஷேபம், விக்ஷேபம்ங்கிறது துக்கம், விக்ஷேபம்ங்கிறது சம்சாரம், சம்சாரத்துடன் கூடிய அறியாமை என்கின்ற கிராகக முதலை. முதலைய ஏன் உதாரணமா சொல்றார், என்ன அது துக்கத்தை கொடுப்பது. குரு என்ன செய்கிறாராம், கிராசக கிரசனம் விழுங்குதல், இந்த முதலையை விழுங்குகின்ற ஒரே கர்மத்தில் ஏக கர்மணி அந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பவர். இப்ப இந்த இரண்டு வரியில் குருவினுடைய காரியத்தை சொல்லி குருவை நமஸ்காரம் செய்து ஆரம்பிக்கின்றார். இப்ப முழு ஸ்லோகத்தை பார்த்தால் இப்ப இரண்டாவது வரியில முதல்ல போட்டுக்கணும், ஏன்னா குருவுக்கு அடைமொழியாக இருக்கின்றது. காரியத்துடன் கூடிய பெரிய அஞ்ஞானமாகிய முதலையை விழுங்குகின்ற ஒரே செயலை உடைய முதல் வரிக்கு வரணும், ஸ்ரீ சங்கரானந்த குருவின் பாத தாமரைக்கு நமஸ்காரம் அல்லது வணக்கம் உரித்தாகுக. இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள். குரு நமஸ்காரமும் ஈஸ்வர நமஸ்காரமும் ஒன்றுதான், வேறில்லை. ஏன்னா நமஸ்காரம் வந்து மூன்று பேருக்கு இருக்கலாம். ஒன்று, ஈஸ்வரன் பொதுவா அனைத்துக்கும் காரணமா இருக்கிற ஈஸ்வரனை நமஸ்கரித்து ஆரம்பிக்கலாம், அல்லது இஷ்ட தேவதையை நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கலாம். அவரவர்களுக்கு இருக்கின்ற ராமன் கிருஷ்ணன் சிவன் சொல்லி இஷ்ட தேவதா நமஸ்காரம் பண்ணலாம், அல்லது குரு நமஸ்காரம் செய்யலாம். இப்படி மங்கள ஸ்லோகத்துல நமஸ்காரம் பண்ற ரூபமான மங்கள ஸ்லோகத்தில் மூன்று விதமான நமஸ்காரங்கள் நாம் பார்க்கலாம். ஈஸ்வர, இஷ்ட தேவதா, குரு நமஸ்காரம். ஈஸ்வரனுக்கு இஷ்ட தேவதைக்கும் வேறுபாடு புரிகின்றதல்லவா? ஈஸ்வரன் பொதுவாக அனைத்துக்கும் காரணமா இருப்பவர், இஷ்ட தேவதைனா எந்த ஒரு நாம ரூபத்தை நாம் வழிபட்டு வருகின்றோமோ அந்த நாம ரூபம் இஷ்ட தேவதை. பிறகு குரு என்று இந்த மூன்றில் யாருக்காவது நமஸ்காரத்தை செய்து ஆரம்பித்தால் அதை நமஸ்கிரியா ரூபமான மங்கள ஸ்லோகம் என்று அழைக்கின்றோம். அந்த விதத்தில் இது வேதாந்த கிரந்தமாக இருப்பதனால் இவர் குருவுக்கு நமஸ்காரத்தை செய்து நேரடியாக ஆரம்பிக்கின்றார். முதல் ஸ்லோகம் நமஸ்காரம். இனி அடுத்த ஸ்லோகம் முகவுரை கொடுக்கின்றார். முகவுரை கொடுத்து பிறகு பிரதிஜை செய்கிறார், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பிறகு வேதாந்தத்திற்கு ஒரு முகவுரையை செய்கின்றார். இரண்டாவது ஸ்லோகம். தத்பாதாம் புருஹத்வந்த்வ சேவா நிர்மல சேதசாம் சுகபோதாய தத்வஸ்ய விவேகோயம் விதீயதே. இந்த ஸ்லோகத்தில் சாஸ்திரத்துக்கு ஒரு அறிமுகத்தை செய்து பிறகு இந்த அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் என்ன செய்யப்படுகிறது என்கின்ற உறுதிமொழி, அதை பிரதிஜ்ஞா என்று சொல்கின்றோம், அதை செய்கின்றார். ஒரு சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் நுழைவாயிலாக ஒரு கருத்து பேசப்படும், அதை அனுபந்த சதுஷ்டயம் என்று அழைக்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கிற கருத்து, இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரம்பத்தில் இருக்கிற கருத்தையும் அப்பப்போ பார்ப்போம். இல்லைன்னா சில பேர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு, இதையெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணீங்கன்னு சில பேர் கேட்கலாம். அதனால் சிம்பிளாக இருக்கிற கருத்தையும் பார்ப்போம், பிறகு இதற்குள்ள இருக்கிற கருத்தையும் நாம் பார்க்க போகின்றோம். அதில் எந்த சாஸ்திரத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றாலும் முதலில் இருக்கின்ற கருத்தை அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்வோம். இனி ஒரு சதுஷ்டயம் இருக்கு, ஞாபகம் இருக்கோ? சாதன சதுஷ்டயம் ஒன்னு இருக்கு, அது வேறு, அனுபந்த சதுஷ்டயம் வேறு. சாதன சதுஷ்டயம் என்ன? இதெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் சொன்னாதான் இந்த கிளாஸுக்கு அலௌடு. விவேக வைராக்கியம் சமதமாதி முமுக்ஷுத்துவம்னு படிச்சிருக்கோம், அது வேறு. அனுபந்த சதுஷ்டயம் என்றால் சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே கூறுகின்ற கருத்து. அதாவது நம்ம கடைக்கு ஒரு புஸ்தகம் வாங்க போகிறோம், புஸ்தகம் வாங்க போகும் பொழுது இந்த புஸ்தகத்தை நான் வாங்கலாமா வேண்டாமான்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? இந்த புக் எனக்கு வேண்டுமா வேண்டாமான்னு வச்சு எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்டரை பார்ப்போம், அதில் இருக்கிற விஷயம் நமக்கு தேவையா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு தான் இந்த புக்கு நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு பார்ப்போம். சில புக் ஸ்டால் எல்லாம் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பார்கள், எந்தெந்த ரேக்கில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம அங்கே பக்கமே போக மாட்டோம், காரணம் என்ன, அதை நம்ம வாங்க போகலை. இப்போ ஒவ்வொரு ரேக்கிலையும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை போட்ட உடனே அந்த பக்கம் போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் இருக்க வேண்டியது விஷயக அப்படின்னு அதிகாரி, இந்த அனுபந்த சதுஷ்டயத்தில் ஃபஸ்ட்டு விஷயக, செகண்டு அதிகாரி. இப்ப வேதாந்தம் அப்படின்னு ஒரு ரேக் இருக்கு, புக் ஸ்டாலுக்கு போறோம். உடனே ஓ நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கிற இடம் தான், இங்க போய் புக்கு வாங்கலான்னு போறோம். பிறகு அதுலேயே வேதாந்தத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டு கிரந்தங்கள்லாம் இருக்கு, சித்தி கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அந்த அதிகாரியா நம்ம இல்லைன்னா என்ன செய்வோம், இது வேண்டாம், இப்ப எனக்கு இது சரிப்பட்டு வருமா என்று அதிகாரி. மூன்றாவது பிரயோஜனம், இதுல ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா. நான்காவது சம்பந்தம், விஷயக சப்ஜெக்ட் மேட்டர் பொருள், இரண்டாவது அதிகாரி யாருக்காக, மூன்றாவது வந்து பிரயோஜனம், நான்காவது வந்து சம்பந்தம். சம்பந்தத்தை பிறகு பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப். இது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒருவர் ஒரு புஸ்தகம் எழுதுனா முதலில் ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி முதல்ல அவர் என்ன செய்யணும்னா, இந்த புஸ்தகத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இரண்டாவது யாருக்காக இது எழுதப்பட்டதுங்கிற கருத்தை கொடுக்கணும். மூன்றாவது இந்த புஸ்தகத்தில் என்ன பிரயோஜனம்ங்கிறத கொடுக்கணும். நான்காவது எப்படி இந்த பிரயோஜனம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ற சம்பந்தத்தை சொல்லி ஆக வேண்டும். இப்போ யார் எந்த புஸ்தகத்தை எழுதினாலும் அந்த புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான்கு கருத்தை கொடுத்தாகணும். இதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்றது, சம்பிரதாயத்தில் மிக தெளிவாக செய்து வைத்துள்ளார்கள். காரணம் என்ன, அந்த புஸ்தகத்தை எடுக்கும் பொழுதே முடிவு செய்து விடலாம், இதை நான் எடுக்கணுமா வேண்டாமா, படிக்கலாமா வேண்டாமான்னு முதல்லயே முடிவு செய்யலாம். அப்படி இல்லாம படித்ததுக்கு அப்புறம் இது வேண்டான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம், அதுவும் முடியாத காரியம். அப்படி எந்த ஒரு சாஸ்திரத்தை ஒருவர் எழுதினாலும் சாஸ்திரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, சாஸ்திரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த நான்கு கருத்தை சொல்லணும். எழுத போற புஸ்தகத்துல என்ன இருக்கு, விஷயம் என்ன, பிறகு யாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாரி யார மனசுல வச்சு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது, மூன்றாவது இந்த அதிகாரிக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும். பிரயோஜனம் யாருக்குன்னா எழுதுவோருக்கு அல்ல, இதை எழுதுனா எனக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும்னு அதுக்கல்ல, அதிகாரிக்கு இந்த விஷயத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும், படிப்பவர்களுக்கு என்ன பலன் அவர் எழுதி ஆகணும், பிறகு எப்படி இந்த பலன் கிடைக்கிறதுன்னு எழுதி ஆக வேண்டும். இந்த நான்கு கருத்தை முகவுரையா இருந்ததுன்னா தான் நம்ம வந்து அந்த நூலுக்குள்ள போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். அதை இங்கு ஆசிரியர் செய்கின்றார். காரணம் என்னன்னா, இந்த நான்கு நமக்கு வேண்டான்னு சொன்னா மூணாவது ஸ்லோகத்துக்கு போகவே வேண்டாம். காரணம் என்ன, இதுதான் எனக்கு வேண்டாமே அப்படின்னு இப்பவே முடிவு செய்திடலாம். வேணும்னு இருந்ததுன்னா கொஞ்சம் உற்சாகமா போகலாம், ஆமா நான் தேடுறது தான் இங்க இருக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஆர்வமா உள்ள போகலாம். நான் தேடுவது இங்கு இல்லைங்கிறத முதல்லையே சொல்லிட்டோம் அப்படின்னா அவர்கள் உள்ள வர மாட்டார்கள். சில பேர் வந்து நம்ம இடத்துல கையை காட்டி ஜோசியம் சொல்லுங்கன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்லிடணும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த சப்ஜெக்ட்ல நான் டீல் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டா அவர் வேற பக்கம் போயிடுவார். இல்லை வேற ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் அவர் ரிக்ரெட் பண்ணுவார், இங்க வந்த இடம் தப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி சாஸ்திர பிரவேச ஹேதுகு அனுபந்த சதுஷ்டயம். இப்ப அனுபந்த சதுஷ்டயம் வந்து சாஸ்திரத்துக்கு உள்ள போறதுக்கு காரணமாக இருப்பது. அனுபந்த சதுஷ்டயம் சாஸ்திராரம்ப ஹேதுகு என்று சொல்லப்படும். இப்ப சாஸ்திரத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படணுமா ஆரம்பிக்க கூடாதா, இந்த பஞ்சதசிய படிக்கலாமா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணணும், நம்ம தான் படிக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். எந்த பேசிஸ்ல முடிவு பண்றதுன்னா அதைத்தான் முதல்ல கொடுக்கணும், அதுதான் அனுபந்த சதுஷ்டயம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புக் ஸ்டாலுக்கு போறான், போன உடனே அவன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா ஏழுன்னு போட்டிருந்ததுன்னா இது எனக்கான புஸ்தகம்னு முடிவு பண்றான் அங்க அதிகாரி. பிறகு அவன் என்ன சப்ஜெக்ட் விரும்புறானோ அது அங்க மேத்ஸ் இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும். பிறகு பிரயோஜனம் தெரியும், இதை படிச்சா 8th ஸ்டாண்டர்டுக்கு போலான்னு சொல்லி. இப்படி அந்த அட்டையிலேயே அனுபந்த சதுஷ்டயம் இருக்கு. அத சம்பிரதாயத்துல மிக தெளிவா விஷயக அதிகாரி, பிறகு பிரயோஜனம், சம்பந்தம், இந்த நான்கும் அனுபந்த சதுஷ்டயம். ஏன் அனுபந்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றால், இந்த கிரந்தத்துக்கு முன்னாடி பத்னாதி கிரந்தம், பத்னாதி இது அனுபந்தம். ஒவ்வொரு கிரந்தத்திற்கும் ஒவ்வொரு நூலுக்கு முன்னாடி கம்பல்சரியா இருக்க வேண்டிய விஷயம். நாளைக்கு நம்ம ஏதாவது புஸ்தகம் எழுதினாலும் இதை எழுதிட்டு தான் எழுதணும். காரணம் என்னன்னா, படிக்கிறவங்க அப்பவே முடிவு பண்ணலாம், இதுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்து விடலாம். அதுதான் அனுபந்த சதுஷ்டயம். இப்ப அனுபந்த சதுஷ்டயம் எதற்கு என்று பார்க்கையில், சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தோம். இது அனுபந்த சதுஷ்டயத்தினுடைய ஒரு பிரயோஜனம். இனி அனுபந்த சதுஷ்டயத்தினுடைய இரண்டாவது பிரயோஜனம் ஒன்று இருக்கு. இப்ப சாஸ்திர ஆரம்ப ஹேதுகு அனுபந்த சதுஷ்டயம்தான். இரண்டாவது பிரயோஜனம் என்னவென்றால், சாஸ்திர விபாக ஹேதுகு. விபாகம்னா பிரித்தல், சாஸ்திரத்தை பிரிக்கிறதும் அனுபந்த சதுஷ்டயம்தான். அனுபந்த சதுஷ்டயம் சாஸ்திர ஆரம்ப சாஸ்திர விபாக ஹேதுகு. விபாகம்னா டிவிஷன், இது வேறு சாஸ்திரம் இது வேறு சாஸ்திரம்ங்கிறது பிரிக்கிறதே அனுபந்த சதுஷ்டயம்தான். இப்போ ஒரு சாஸ்திரத்தை பிரிச்சோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? அனுபந்த சதுஷ்டயத்தின் அடிப்படையில் பிரிக்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். இப்போ வேதம் அப்படிங்கிறது முழு சாஸ்திரம், ஸ்ருதி சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரித்து வச்சுருக்கோம். கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு முழு வேதத்தை பிரிச்சிருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, எதன் அடிப்படையில் நாம் வேதத்தை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்கிறோம்? முன்னாடி இருக்கிறது கர்மகாண்டம், பின்னாடி இருக்கிறது ஞானகாண்டம்னு பொதுவான பிரிவு தான். ஆனால் வேதத்தினுடைய முன்னாடியே உபனிஷத்து வந்துவிட்டால் அதை நம்ம ஞானகாண்டம் வேதாந்தம்னு சொல்லிடுவோம். இப்போ இடத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கலை, புஸ்தகத்தினுடைய பேஜினுடைய அடிப்படையில் பிரிக்கவில்லை, அனுபந்த சதுஷ்டயத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்ப்போம். விஷயத்தை எடுத்துக்குவோம். ஞானகாண்டத்தில் இருக்கிற விஷயம் வேறு, கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயம் வேறு. இப்போ உபனிஷத்துக்குள்ள வந்தா அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பரபிரம்மனா இருக்கு. கர்மகாண்டத்துக்குள்ள போனோம்னா விதவிதமான யாகங்கள் அங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கு. யாகத்தை எப்படி செய்யணும்ங்கிறது அங்க வந்து விஷயமாக இருக்கிறது. இப்ப கர்மகாண்டத்துக்கு விஷயம் கர்ம, ஞானகாண்டம் வேதாந்தம்னு சொல்றதுக்கு விஷயம் பிரம்ம, நிர்குண பிரம்ம. பிறகு அதிகாரி, கர்மகாண்டத்துக்கு அதிகாரி யார் என்றால், அந்தந்த கர்மத்தினால என்னென்ன பலன் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த பலனில் இச்சை உடையவன். அதனால ராகி, ராகினா ஆசை உடையவன் தான் கர்மகாண்டத்துக்கு அதிகாரி. ஒரு ஆசையும் இல்லைன்னா கர்மகாண்டத்துக்கு பக்கமே போக முடியாது. காரணம் என்ன? உனக்கு சொர்க்காமோ எஜேத உபன, அங்க வேதமே இந்த ஆசை இருப்பவன் இதை செய்ய வேண்டும், சொர்க்கத்தில் இச்சை இருப்பவன் இதை செய்ய வேண்டும். விருஷ்டி காமக காரீரி யாகம் குர்யாத், மழை வேணும்னு விரும்புபவன் இதை செய்ய வேண்டும். புத்திர காமக புத்திரேஷ்டி யாகம் குர்யாத் என்று ஒவ்வொரு ஆசை உடையவனுக்கு அந்தந்த கர்மம், அந்தந்த உபாசனைகள், விதவிதமான தியானம் பேசப்பட்டுள்ளது. இப்ப கர்மகாண்டத்துக்கு அதிகாரியா யார் இருக்கணும்னு சொன்னா இருப்பார்கள் என்றால், லௌகிக விஷயம் அல்லது சொர்க்கம் முதலிய இக அமுத்திர பல ராகி, விராகிங்கிறவன் அடுத்த இல்லை, இது இக அமுத்திர பலத்தில் விருப்பமுடையவன் அதிகாரி. இப்ப அந்தந்த விஷயத்துல விருப்பமுடையவன் அதிகாரி. விருப்பமே அதிகாரத்துல ஒரு முக்கியமானது. விருப்பம்தான் ஒரு முக்கியமான தகுதியை கொடுக்கின்றது. இனி வேதாந்தத்துக்கு யார் அதிகாரி என்றால், இந்த இடத்துலதான் நம்ம சாதன சதுஷ்டய சம்பன்னக என்று சொல்றோம். இப்ப சாதன சதுஷ்டயம்ங்கிறது அனுபந்த சதுஷ்டயத்துக்குள்ள வர்ற அதிகாரியை குறிப்பிடுகின்றது. யார் சாதன சதுஷ்டய சம்பன்னக? விவேகம், வைராகியம், சமதமாதிகள், முமுக்ஷுத்துவம். இந்த முமுக்ஷுத்துவம்ங்கிறதும் ராகி தான், ஆசையுடையவன் தான். ஆனா என்ன ஆசைனா பிரம்மத்தில் மோக்ஷத்தில் ஆசை உடையவன். இப்ப போகத்துல ஆசையுடையவன் கர்மகாண்டத்துக்கு அதிகாரி, வேதாந்தத்துக்கு அதிகாரியாக இருப்பவன் பிரம்மத்தில் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உடையவன் அதிகாரி. இப்ப அதிகாரி பேதம் இருக்கு. கர்மகாண்டத்தில் அதிகாரி வேற, ஞான காண்டத்துக்கு அதிகாரி வேறு. இனி பிரயோஜனம் என்ன? அது சுலபம். இங்க பிரயோஜனம் வந்து மோக்ஷம் அல்லது பிரம்ம பிராப்திகி. அங்கு பிரயோஜனம் வந்து தர்மார்த்த காமக. ஒன்னா புண்ணியம் கிடைக்கும் அல்லது பொருள் கிடைக்கும். இன்பத்துக்கான பொருள் இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் கிடைக்கும். அதை என்ன சொல்லணும், சம்சாரம்தான் பலன். காரணம் என்ன, என்ன பலனும் சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கு. இப்ப கர்மகாண்டத்தினுடைய பலன் சம்சாரம், ஞான காண்டத்தினுடைய பலன் மோக்ஷம். இப்படி அதிகாரி விஷய பிரயோஜனம் மாறுபடுவதனால்தான் வேதத்தையே கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிச்சிருக்கோம். இவ்விதம் அனுபந்த சதுஷ்டயம் ரெண்டு காரணம்னு பார்த்தோம். ஒன்று சாஸ்திரத்தை பிரிக்கிற காரணம், இனி ஒன்று சாஸ்திரத்துக்குள்ள நுழைகின்ற காரணம். இந்த ரெண்டு தான் அனுபந்த சதுஷ்டயத்தினுடைய காரியம். இதுல இந்த சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம விட்டு வச்சிருக்கோம். சம்பந்தம் என்பது பலவிதமான சம்பந்தம் இருக்கின்றது. இந்த இடத்துல நம்ம எதற்கு பார்க்கலாம், விஷயத்துக்கும் அதிகாரிக்கும் அல்லது பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். சம்பந்தம்னு சொன்னா ரெண்டு பேர்த்துக்கு. அனுபந்த சதுஷ்டயத்துல விஷய அதிகாரி பிரயோஜனம் சம்பந்தம். இந்த சம்பந்தம் வந்து விஷய அதிகாரி பிரயோஜனத்துக்குள்ள விதவிதமா எடுத்துட்டு பேசலாம். ஏழு எட்டு விதமான சம்பந்தத்தை பேசுவார்கள். நம்ம வந்து விஷயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் எடுத்துக்கொண்டால், இந்த விஷயம் உபாயம், மோக்ஷங்கிற பிரயோஜனம் உபேயம் என்கின்ற சம்பந்தம், சாதன சாத்திய சம்பந்தம். இங்கிருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் சாதனம், பிரயோஜனம்ங்கிற மோக்ஷம் சாத்தியம். அதையும் சொல்லி ஆகணும். என்ன இந்த விஷயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால் சாதன சாத்திய சம்பந்தம். அது எப்படின்னா சாக்ஷாத் நேரடியாக, நேரடியாக இந்த விஷயத்தை பற்றிய ஞானம் மோக்ஷங்கிற பலனை கொடுக்கும். இந்த சம்பந்தத்தை எப்போ புரிந்து கொள்ள முடியும்னா, கர்மகாண்டத்துக்கு போனோம்னா கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷய ஞானம் நேரடியாக நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. எப்படி யாகம் செய்ய வேண்டும் என்ற ஞானம் யாகம் செஞ்ச பலனை கொடுக்காது. இப்போ இந்த ஞானம் அனுஷ்டானத்தின் மூலமாக, அது ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணணும். பாதியில் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் குறைச்சி குறைச்சி பண்ணலான்னு சொல்லி, நெய்யிக்கு பொதுவாக டால்டா ஊற்றுறது, அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோமே, மிச்சம் பிடிச்சோம்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் ஒழுங்காக நடக்காது. ஒழுங்காக யாகத்தை பண்ணி பிறகுதான் பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் பிரம்மன் விஷயத்தில் ஞானமே பிரம்ம பிராப்திகி. இப்படி இந்த விஷயம் சாக்ஷாத் மோக்ஷங்கிற பலனை கொடுக்கின்ற சம்பந்தம் இங்கு இருக்கின்றது. இந்த நான்கு கருத்தையும் எந்த ஒரு சாஸ்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன் சொல்லியாக வேண்டும். சில நூல்களையெல்லாம் தெளிவாக சொல்லுவார்கள். அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லித்தான் நூல் ஆரம்பிக்கப்படும். அந்த அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லும் பொழுதே அதிகாரி வந்துடும், உடனே சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும், உடனே விவேக வைராகிய லட்சணம் எல்லாம் வரும். அதுவே ஒரு ஆரம்பமா இருக்கு உள்ள போறதுக்கு. ஆனா இந்த நூல் எல்லாம் ரொம்ப எலிமெண்ட்ரியா இருக்காதுன்னு பார்த்துருக்கோம், அதே போல ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது, ரொம்ப சுலபமாவும் இருக்காது, ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது, அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்ட் நூல் இது பஞ்சதசி. அதனாலதான் போன கிளாஸ்லயே சொன்னோம், யாராவது வேதாந்தம் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா வெளியே சொன்னா அவங்க கேட்கிற ஒரே கேள்வி பஞ்சதசி படிச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கன்னு சொன்னா நீங்க வேதாந்தம் படிச்சிருக்கீங்கன்னு ஒத்துக்குவாங்க சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள். நான் பஞ்சதசி படிக்கல அப்படின்னா என்ன உபனிஷத் படிச்சிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னன்னா இந்த நூல் அவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு வேதாந்தத்துக்குள்ள, மிக தெளிவாக படிப்படியாக சுதந்திரமா அவர் திங்க் பண்றவர், பல கருத்துக்களை எல்லாம் நன்கு சொல்லி இருக்கின்றார். அதனுடைய பியூட்டியை உள்ள போக போக நம்ம அனுபவிக்கலாம். ஆகவே இங்க ஆரம்பத்துல அனுபந்த சதுஷ்டயத்தை மறைமுகமாக ஆசிரியர் கூறி இருக்கின்றார், நேரடியா சொல்லல மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காக இந்த நூலை நான் துவங்குகின்றேன் என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல அதிகாரியை குறிப்பிடுகின்றார். அனுபந்த சதுஷ்டயத்தில் இருக்கிற அதிகாரியை குறிப்பிடுகிறார், இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் நான் இந்த நூலை எழுதுகின்றேன். பிறகு முதல் ஸ்லோகத்தில் அறியாமை என்கின்ற முதலையை விழுங்குகின்ற குரு அப்படின்னு சொன்னதிலிருந்து அறியாமையை நீக்குவதுதான் பிரயோஜனம் என்று மறைமுகமாக கிடைக்கிறது. இந்த விளக்காசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படியாவது அனுபந்தத்தை இழுத்து விடுவார்கள், ஏதாவது சொல்லிலிருந்து படிப்படியா போய் இதுக்குள்ள இந்த விஷயம் இருக்குன்னு இழுத்து விடுவார்கள். அப்படி மகாமோக கிராச கிராகைக கர்மணிங்கிறதுலிருந்து பிரயோஜனத்தை சொல்லி இருக்கின்றார். பிறகு ஸ்ரீன் ஒரு சொல்லு இருக்கே பிரம்ம வித்யா, அதிலிருந்து விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். ஸ்ரீ சங்கரானந்தங்கிற இடத்துல விஷயம் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன எடுத்துக்கணுமா, இந்த நூலினுடைய முக்கிய விஷயம் பிரம்ம வித்யா. இப்ப விஷயம் நமக்கு கிடைச்சாச்சு, இதனுடைய பிரயோஜனமும் அறியாமை நீங்கும். அதை விட முக்கிய பிரயோஜனம் என்ன, அறியாமையுடன் கூடியிருக்கின்ற சம்சார நிவர்த்திகி. ஏன்னா அறியாம வந்து துயரத்தை வச்சிருக்குதல்லவா, அந்த சம்சாரத்தை நீக்குகின்றதுன்னு கிடைச்சாச்சு. பிறகு இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் அதிகாரி கூறப்படுகின்றது, யாருக்காக இந்த நூல் என்பதை முதலில் கூறி பிறகு இந்த முதல் அத்தியாயத்தில் என்ன செய்ய போகின்றேன் என்ற பிரதிஜை, பிரதிஜைனா பிராமிஸ் உறுதிமொழி செய்கின்றார். இப்ப நமக்கு என்ன இங்கு கிடைக்கின்றது, முதல் ஸ்லோகத்திலிருந்து நம்ம ரெண்டு கருத்தை எடுத்துக்கிறோம், விஷயத்தை எடுத்துக்கிறோம், பிரயோஜனத்தை எடுத்துக்கிறோம். சம்பந்தத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளாக சம்பந்தத்தை கல்பித்து கொள்ளலாம். இந்த மூணு கிடைச்சிடுதுன்னா அதற்குள்ள ஏதோது சம்பந்தத்தை எடுத்துக்கலாம். இனி அதிகாரியானவன் கூறப்படுகின்றான் இங்கு முதல் வரியில். அதுவும் இங்கு என்ன செய்கின்றார், வெறும் அதிகாரி யாருன்னு சொல்வதற்கு பதிலாக இவன் எப்படி அதிகாரித்துவத்தை அடைந்தான் அதையும் வேற சொல்றார். நீ தகுதியை அடையணும்னு சொன்னா போதாது, தகுதியை எப்படி அடைதல் அதையும் இங்கு குறிப்பிடுகின்றார். இவ்விதம் இந்த தகுதியை அடைந்தவர்களுக்கு, அதான் முதல் வரியினுடைய சாரம். இப்ப இரண்டாவது ஸ்லோகத்துல முதல் வரியில இவ்விதம் இப்படிப்பட்ட தகுதியை அடைந்தவர்களுக்கு இந்த நூலானது உருவாக்கப்படுகிறது. எவ்விதம் எப்படிப்பட்ட தகுதி, அதை இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்று பார்க்கலாம். தத்பாதாம் புருக த்வந்த்வ சேவா நிர்மல சேதசாம், கடைசி சொல்லுக்கு வர்றோம், நிர்மல சேதசாம். சேதக என்றால் மனம், அந்த கரணம். நிர்மல சேதசாம் மலமற்ற தூய்மையான மனதை உடையவர்களுக்கு. நிர்மல சேதக, நிர்மல சேதாகா என்றால் தூய்மையான மனதை உடையவன். நிர்மலம் சேதக எஸ்ய, யாருக்கு, யாருடைய மனம் தூய்மை அடைந்து விட்டதோ. நிர்மல சேதசாம், இந்த நிர்மல சேதஸ் என்பதிலிருந்து நாம சாதன சதுஷ்டய சம்பத்தியை எடுத்து கொள்ள வேண்டும். யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறதோ அவர்கள்தான் நிர்மல சேதக. நிர்மலம் என்றால் மலமற்றது, அராகத்வேஷம், மலம்னா ராகத்வேஷம், ராகத்வேஷம் அற்ற மனதை உடையவர்கள். காரணம் என்னவென்றால், ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ராகத்திலையும் துவேஷத்திலையும் தான் பிரவிருத்தி நிவிருத்தி இருக்கும். பிரவிருத்தி வந்து ராகத்தில், துவேஷத்திலிருந்து நிவிருத்தி. இப்போ விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் நம்முடைய காலம், நம்முடைய சக்திகள் எல்லாமே எதற்கு பயன்படும்னா, அந்த விருப்பை பூர்த்தி செய்ய, அந்த விருப்பிலிருந்து ஓடுவதற்கு. ரெண்டு ஓட்டம்தான், ஒன்றை நோக்கி ஓடுறோம், ஒன்றிலிருந்து ஓடுறோம். இதில் என்ன விசித்திரம் என்றால், எதை நோக்கி ஓடணுமோ கொஞ்ச நாளில் அதை கண்டு ஓடி திரும்பி ஓடிட்டுருப்போம். எப்போ ஒன்று ஓடுவோம்னா, அதில் விருப்பு இருக்கிற வரைக்கும் ஓடிட்டுருப்போம். பிறகு கொஞ்ச நாளில் அதனுடைய சொரூபம் தெரியும், உடனே அதில் வெறுப்பு வந்துடும், உடனே அதை நோக்கி திரும்பி ஓடிக்கொண்டிருப்போம். பிறகு கொஞ்ச நாளில் அதில் விருப்பு வந்துடும், திரும்பி ஓடுவோம், பிறகு திரும்பி ஓடுவோம். இப்படி இந்த பிரவிருத்தி நிவிருத்தி ராகத்வேஷத்தினால் இருக்கு. ராகத்வேஷம் போன உடனே ஜெகத்தில் பிரவிருத்தியும் இருக்காது, நிவிருத்தியும் இருக்காது. இப்போ ராகத்வேஷம் மனதிலிருந்து நீங்கின உடன் முதல்ல நமக்கு கிடைக்கிறது என்ன என்றால், இந்த ஜெகத்தை பற்றிய ஒரு விவேகம் நமக்கு கிடைக்கும். இந்த ஜெகத்தினுடைய சொரூபம், ஜெகத்தினுடைய சொரூபத்தை ஒருவர் சொல்றார், அந்தர்தோஷம் பகிர் குணகம். இதுதான் ஜெகத்தினுடைய சொரூபமா, அந்தர்தோஷம் பகிர் குணகம். வெளியே வந்து ரொம்ப அழகா காட்சி அளித்துட்டு இருக்குமா, உள்ள எப்படி இருக்குமா? அந்தர்தோஷம் எது போலனா, இந்த தூண்டில்ல மண்புழுவை வச்சு உள்ள விடுறோம், அந்த மீனுக்கு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? உழைப்பில்லாம கஷ்டமில்லாம உணவு கிடைக்குதேன்னு வரும், அதான் பகிர் குணகம். ஆனா சாப்பிடும்போது தான் தெரியும் தான் உணவாக போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதான் தூண்டில் போல இந்த உலகம் இருக்கா, இது நமக்கு தெரிவதில்லை. இந்த விவேகம் ராகத்வேஷம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நீங்க நமக்கு கிடைக்கும். இந்த விவேகம் கிடைச்சா உடனே என்ன கிடைச்சிடும், கொஞ்சம் முயற்சி அதுக்கு அடுத்தது செய்தால் விவேகத்தை தொடர்ந்து என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கும்னா வைராகியம் கொஞ்சம் கிடைக்கும். என்ன இதனுடைய சொரூபம் தெரியுதே, சொரூபம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் வைராகியம், பிறகு சமதமாதிகள், பிறகு முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் எதை நோக்கி, எது நித்தியமோ அதை நோக்கி நமக்கு முமுக்ஷுத்துவம். இப்படி நிர்மல சேதகாம் என்ற சொல்லில் அதிகாரித்துவத்தை அடைந்தவர்களுக்கு. இனி அடுத்த கேள்வி, இவர்கள் எப்படி இந்த அதிகாரித்துவத்தை அடைந்தார்கள், அதான் அடுத்த கேள்வி. சாதன சதுர்ச்சய சம்பத்தின்னு ஆரம்ப வேதாந்த கிளாஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை நீங்கள் திரும்பி திரும்பி சொன்னால் இரிட்டேஷன் தான் ஆகுது. ஒருவர் அப்படி சொன்னார், சும்மா விவேகம் வைராகியம்னு சொல்லி எனக்கு கோபம் தான் வந்துட்டு இருக்கு, காரணம் என்னென்னா அது இல்லையே, ஒவ்வொரு முறையும் அதை குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒருவர்கிட்ட இல்லாததையே பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதனால தயவு செய்து அதிகமாக இந்த விவேக வைராகியத்தை பேசாமல் கிளாஸ் எடுங்கன்னு ஒருவர் சொன்னார். காரணம் என்ன, அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு வைராகியம் இல்லை, விவேகம் இல்லைங்கிறதா ஞாபகத்துக்கு வருது. அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தியை நான் தெரிஞ்சிட்டேன், அதை எப்படி அடையிறதுங்கிற உபாயத்தை சொல்லுங்க, அதுதானே முக்கியம். அதை இவர் இங்கு சொல்கின்றார். எந்த உபாயத்தின் மூலமாக இந்த விவேக வைராகியத்தை அடைந்தார்கள்? சேவா, சேவா சேவையா நிர்மல சேதசாம், சேவையின் மூலமாக. சர்வீஸ் சேவா, இந்த இடத்துல சேவா இஸ் ஈக்வல் டு கர்ம யோக, கர்ம யோகத்தின் மூலமாக. கர்ம யோக இஸ் ஈக்வல் டு தார்மிக ஜீவனம், தர்மப்படி வாழ்வதன் மூலமாக, தர்மத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக. இப்போ தர்மப்படி ஒருத்தன் வாழ்றது தான் கர்மயோகம். இப்ப கர்மயோக விசாரம்ங்கிறது எது தர்மம், எப்படி கையாளணுங்கிற அறிவு தான், அதுதான் இங்கு சேவைங்கிற ஒரு சொல்லல சொல்கின்றார். இப்ப வந்து நம்ம வேதாந்தத்துக்குள்ள வரும் பொழுது முழுமையா நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் இருந்தாலுமே நம்ம வந்துடுவோம். பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். முழுமையாகவே இல்லை அப்படின்னா இந்த சப்தத்தை காதுல கேட்கறதுக்கான வாய்ப்பையே நம்ம உருவாக்கி இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் வேதாந்த வகுப்புல உட்கார முடியுதுன்னு சொன்னாவே முமுட்சுத்துவம் கொஞ்சம் இருக்கு, விவேகம் கொஞ்சம் இருக்கு, வைராகியம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். முதல்ல அதை நினைச்சு திருப்தி அடைவோம், கொஞ்சம் இருக்கு. என்ன எல்லாமே நெகட்டிவா பார்க்கறத விட எனக்கு கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்குன்னு திருப்தி அடைங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் இருக்கு, பிறகு இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி வளர்த்தி கொள்வது என்றால் சேவையின் மூலமாக, சர்வீஸ், மற்றவர்களுக்கு சேவை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல யாருக்கு சேவை? இப்போ ஒரு சிஷ்யன் வந்து குரு குலத்திற்கு வருகின்றான், ஏதோ கொஞ்சம் வைராகியம் கொஞ்சம் முமுட்சுத்துவத்தோட வந்தான். ஆனாலும் அவனுக்கு முமுட்சுத்துவம் வைராகியம் போதவில்லை, வேதாந்த கிளாஸ் கொஞ்சம் போர் அடிக்குது. மீதி நேரமெல்லாம் அவன் ஆசிரமத்துல சந்தோஷமா இருக்கான், கிளாஸ் நேரம் மட்டும் கொஞ்சம் அலுப்பு தட்டுது. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. இப்ப அவன் என்ன பண்ணணும்னா சேவையில் ஈடுபட வேண்டும். இப்போ ஆசிரமத்தில் குருவுக்கு செய்கிற சேவையின் மூலமாக அதிகாரித்துவத்தை வளர்த்தி கொள்கின்றான். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், குருவினுடைய பாதத்திற்கு செய்கின்ற சேவையின் மூலமாக இவன் தூய்மையை அடைந்து, அப்படிப்பட்ட தூய்மையை அடைந்தவனுக்கு இந்த நூலானது உருவாக்கப்படுகிறது என்று சொல்கின்றார். மற்ற சொற்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.